بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் ஷஃபாஅத்தும் நாம் அத்துணை பேரின் மீதும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த உன்னதமான இடத்தில் எங்களையெல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்ததைப் போல நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல்வானாக. மௌத்து வரைக்கும் அவனுக்கு விருப்பமான சாலிஹான நல்ல அமல்களை செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலவாறான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்கள் நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அருட்பாக்கியங்களை, நிஅமத்துக்களை நாங்கள் எண்ணி பார்ப்போமேயானால் தோற்று போய்விடுவோம், எம்மால் எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எண்ணிலடங்கான பல கோடான கோடி நிஅமத்துக்களை, அருட்செல்வங்களை அல்லாஹ் நம் வாழ்க்கையில் தந்திருக்கின்றான். அவ்வாறாக அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் தந்த நிஅமத்துக்களுள் ஒன்றுதான் பரிசுத்தமான அல் குர்ஆன் ஆகும். எம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹின் பக்கமாக மக்களை அழைக்கின்ற அந்த தூதுத்துவ பணியில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதம்தான் அல்லாஹ்வுடைய வேதங்களாகும். தௌராத், ஜபூர், இஞ்சீல் போன்ற வேதங்களை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். மக்களுக்கு அதனை நபிமார்கள் ஓதியும் தெளிவுபடுத்தியும் விளங்கியும் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையிலே இறுதியாக வந்ததுதான் அல் ஃபுர்கான் என்கின்ற பரிசுத்தமான அல் குர்ஆன் ஆகும். இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தெரிவு செய்த நபி எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகும். அல் குர்ஆன் அல்லாஹுடைய லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ரமலானுடைய சிறப்பான ஒரு 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கொடுப்பதற்கு விரும்பினான். 40வது வயதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த போது ஜபலு நூர் அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குகைதான் ஹிராவுடைய குகை. 38 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் சுமாராக 2 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராவுடைய குகையிலிருந்து தன் ஊர் மக்களான மக்கத்துடைய மக்களுடைய நிலைமை பற்றி சிந்திக்கலானார்கள். அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய வடமை காலத்தில் வாழ்ந்த மக்களை எல்லாம் எவ்வாறு சீர்திருத்துவது, அவர்களிடத்தில் இருக்கின்ற கெட்ட குணாதிசயங்களை, அசிங்கமான செயல்களை, மானக்கேடான நடவடிக்கைகளை எல்லாம் எப்படி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டுவது, அகற்றுவது என்று 2 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவுடைய குகையிலிருந்து தன் ஊர் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு தனிமையிலே அவர்களை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் கழிந்து 40வது வயதை நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகின்ற போதுதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பரிசுத்தமான அல் குர்ஆனை இறக்குகின்றான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்கிறது. அன்றிலிருந்து நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் 63வது வயது வரைக்கும் 23 ஆண்டு காலங்கள் பரிசுத்தமான அல் குர்ஆன் நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தான். நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி அந்த ஆயத்துக்களை எல்லாம் மக்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு அவைகளை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் ஹக்கை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் பாத்திலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் சுவனத்தின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் நரகத்திலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இந்த உயர்ந்த பணியிலே மக்களை சீர்திருத்துகின்ற பணியிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியிலே நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். அல் குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று அதனை மக்கள் மயப்படுத்தினார்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இப்படியான பணிகளை செய்த நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு காலங்களாக அல் குர்ஆன் இறக்கி அருளப்படுகிறது. அந்த அல் குர்ஆனிலே இருக்கின்ற 6666 இறை வசனங்களும் மக்களுக்கு ஒவ்வொரு விடயத்தை போதிப்பதை நாங்கள் கருத்துணர்ந்து விளங்குகின்ற போது விளங்கிக் கொள்ளலாம். அது மக்கள் ஓதுவதற்காக இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. 7 மஞ்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பாடமாக்குவதற்கும், அதனை விளங்குவதற்கும், அதனை எழுதுவதற்கும், சிந்திப்பதற்கும், யாரெல்லாம் அதனை முயற்சி செய்கிறார்களோ அந்த அல் குர்ஆனை இலகுவான முறையில் அணுகுவதற்காக அது 7 மஞ்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 114 சூராக்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஜுசுக்களாக அது பிரிக்கப்பட்டு இன்று எங்களுடைய கைகளில் ஒரு புத்தக வடிவில், ஒரு நூலுருவில் எங்களுடைய கைகளிலே அந்த பரிசுத்தமான அல் குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், சுத்தவான்களை தவிர வேறு யாரும் அதனை தொடக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த குர்ஆனை அணுகுவதற்கும் அதனை தொடுவதற்கும் அதனை கைகளிலே சுமப்பதற்கும் சுத்தம் பரிசுத்தம் மிக முக்கியமானது என்பதனையும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல் குர்ஆனிலே இருக்கின்ற 114 சூராக்களுள் தாய் என்ற சூரா ஒரு சூராவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கிறது. 114 சூராக்களிலே தாய் என்ற ஒரு சிறப்பம்சத்தை, சிறப்பை பெற்ற ஒரு சூரா தான் சூரா அல் ஃபாத்திஹாவாகும். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் இன்றைய மஜ்லிஸிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்பது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். இந்த சூரா ஃபாத்திஹா என்பது ஒரு மனிதனுடைய உடலுக்கு தலை எவ்வாறு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதோ, ஒரு மனித உடலுக்கு உயிர் எவ்வாறு முக்கியமானதாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் சூரா ஃபாத்திஹா ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் உயிர் நாடி என்று சொல்லலாம். முஸ்லீம்களாக இருக்கின்ற நாங்கள் ஒரு நாளைக்கு பரலான தொழுகைகள், 5 நேர தொழுகைகளை தொழுது வருவதை அல்லாஹ் எங்களுக்கு பரலாக்கி வைத்திருக்கின்றான். 5 நேர தொழுகைகளில் 17 ரக்காத்துக்கள் உள்ளன. 17 ரக்காத்துக்களிலும் சூரா ஃபாத்திஹாவை ஒருவர் ஓதவில்லை என்றால் அவருடைய தொழுகை சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக சூரா ஃபாத்திஹா என்பது எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் கருத்து விளங்கி ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு மொத்தம் 7 ஆயத்துக்கள் உள்ளன. அல் குர்ஆனில் இருக்கின்ற 113 சூராக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு ஆரம்ப வசனமாக நாங்கள் அதனை ஓதுகின்றோம். அதிலும் விசேஷமாக சூரா தௌபாவிலே பிஸ்மி இல்லாமல் நாங்கள் ஓதுகின்றோம். சூரா தௌபாவுக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் மாத்திரம் அது போதுமானது. அது பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா அல்ல. ஏனைய 113 சூராக்களும் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. சூரா ஃபாத்திஹாவுடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? சூரா ஃபாத்திஹாவினுடைய முதலாவது ஆயத்து, முதலாவது வசனமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது இரண்டாவது வசனமாக இருக்கிறது. ஏனைய சூராக்களுக்கு பிஸ்மில்லா ஒரு ஆயத்தாக கணக்கெடுக்கப்படவில்லை. ஆனால் சூரா ஃபாத்திஹாவுக்கு ஆரம்ப வசனமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாகும். ஆக ஒரு தொழுகையாளி தொழுகையிலே சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது பிஸ்மி சொல்ல மறந்து விட்டாரே ஆனால், அல்லது பிஸ்மி சொல்லுவதை விட்டு விட்டாரே ஆனால், அவர் முதலாவது ஆயத்தை விட்டு விடுகிறார். சூரா ஃபாத்திஹாவினுடைய 7 ஆயத்துக்களில் முதல் ஆயத்தை விட்டதற்காக அந்த சூராவை ஓதிய அந்த நன்மையும் இழந்து விடுகிறார், அந்த தொழுகையும் இல்லாமலாகி விடுகிறது. ஆக சூரா ஃபாத்திஹாவினுடைய 7 ஆயத்துக்களில் முதலாவது ஆயத்தாக சூராவினுடைய ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் திகழ்கிறது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையாளிகளாக இருக்கின்றவர்கள் அது பரலான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அந்த சூரா ஃபாத்திஹாவின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்பது பரலாக கட்டாயமாக இருக்கிறது. இந்த 7 ஆயத்துக்களை பற்றி பலவாறான சிறப்பம்சங்கள், பல சிறப்புகள் உள்ளன என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நாள் பொழுது ஒரு நபித்தோழர் மஸ்ஜித் நபவியிலே தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருந்த அந்த நபித்தோழர் தன்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். குர்ஆனில் இருக்கின்ற மிக சிறப்பான மாண்புகள், மகத்துவங்கள் நிறைந்த ஒரு சூறாவை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? அந்த சூறாவை நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டு பள்ளியிலிருந்து அல்லது நீங்கள் தொழுத முசல்லாவிலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் அந்த சூறாவை நீங்கள் ஓதிவிட்டு செல்வீர்களேயானால் 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் உங்களுடைய முசல்லாவிலிருந்து எழுந்து செல்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அப்படியான ஒரு மகத்தான சூறாவை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று தன் தோழருடைய கையை பிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், நபியே நாயகமே, அந்த சூறாவை எனக்கு சொல்லித்தாருங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுது முடித்ததற்கு பிறகு நீங்கள் முசல்லாவிலிருந்து எழுந்து செல்லுவதற்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் ஓதிவிட்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுகிற போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் செல்கின்றீர்கள். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக சூரா ஃபாத்திஹா என்பது எங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பிலும் எங்களுடைய வருமானத்திலும் எங்களுடைய வீட்டு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பரக்கத் என்கின்ற அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு சூறாவாக இருக்கிறது. நாங்கள் தொழுகின்ற எங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும், எங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில் எங்களுடைய முசல்லாவிலிருந்து நாங்கள் எழுந்து செல்வதற்கு காரணமாக, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த சூரா திகழ்கிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த சூரா பாத்திஹாவை தொழுது முடித்து விட்டு நாங்கள் முசல்லாவிலிருந்து எழுந்து செல்வதற்கும் நாள் ஓதிக்கொள்வதற்கு நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது சிறப்பம்சமாகும். இரண்டாவது இந்த சூராவுக்கு இருக்கின்ற சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஃபர்தான ஓதலாக ஆயத்தாக அல்லாஹு தஆலா இந்த சூரா பாத்திஹாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் தொழுகையில் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் ஓதுகிறோம். நிலையிலும் ஓதுகிறோம், ருக்குவிலும் ஓதுகிறோம், சுஜூதிலும் ஓதுகிறோம், இரண்டு சுஜூதுகளுக்கு இடையில உட்காருகின்ற அந்த நடுஇருப்பிலே ஓதுகின்றோம், அத்தஹியாத்திலே ஓதுகின்றோம். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த ஓதல்களில் பரலான ஓதல்கள் மொத்தம் 5 மாத்திரம்தான் இருக்கிறது. மற்றவைகள் அனைத்தும் சுன்னத்தாகும். தொழுகின்ற நாங்கள் இந்த பரதான 5 ஓதல்களையும் மறந்துவிடக் கூடாது, விட்டுவிடக் கூடாது. ஏனையவைகளை விட்டுவிட்டால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தொழுகை சேரும். இந்த 5 விடயங்களில் ஒன்றை நாம் விட்டுவிட்டால், ஓதாமல் நாங்கள் அதை தவற விட்டுவிட்டால் எங்களுடைய தொழுகையே சேராது. தொழுகையில் ஓத வேண்டிய பரதான ஓதல்கள் மொத்தம் 5. அதில் முதலாவது ஓதல் என்ன தெரியுமா? தொழுகையை ஆரம்பிக்கிற நேரத்தில் தக்பீர் கட்டுகிறோம். அந்த தக்பீர் கட்டுகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று கூறி வாயால சொல்லி தக்பீரை கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று வாயால சொல்லுவது ஃபர்த். எனவே அதை யாரும் தவற விட்டுவிடக் கூடாது. இது முதலாவது ஓதல். தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்த், ஒவ்வொரு ரக்காஅத்திலும் பிஸ்மியுடன் சூரா பாத்திஹாவை கரெக்டாக முறையாக சரியாக ஓதிக்கொள்ளுவது நாம் தொழுகையில் ஓத வேண்டிய இரண்டாவது ஃபர்தாகும். தொழுகையில் ஓத வேண்டிய மூன்றாவது ஃபர்தான ஓதல், கடைசி அத்தஹியாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய உங்களிலே மாஷா அல்லாஹ் அநேகமானவர்களுக்கு இந்த அத்தஹியத் பாடம் இருக்கலாம். எத்தனையோ பல மக்கள் 30, 40, 50 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தஹியாத்தை ஓதுங்கள் என்று கேட்டால் அவர்களில் எத்தனை பேர் அத்தஹியாத்தை முறையாக சரியாக ஓதப் போகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஆக அத்தஹியாத்தை கரெக்டாக முறையாக பாடமாக்கி ஓதிக்கொள்வது என்பது சுன்னா அல்ல, அது ஃபர்து என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சுபகு தொழுகை அல்லாத ஏனைய தொழுகைகளில் இரண்டு அத்தஹியாத்துகளிலே நாம் உட்காருகிறோம். முதல் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து ஓதுவது முதல் அத்தஹியாத் சுன்னத்தாகும். கடைசி அத்தஹியாத் ஃபர்தான அத்தஹியாத். இந்த கடைசி ஃபர்தான அத்தஹியாத்தை ஓதுகின்ற போது நாங்கள் தவறை விட்டுவிடக் கூடாது, அதை சரியாக ஓதிக்கொள்ள வேண்டும். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. இது வரைக்கும் அத்தஹியாத் ஓதுவது ஃபர்து. இது மூன்றாவது ஃபர்து. நான்காவது ஃபர்து என்ன தெரியுமா? அத்தஹியாத்தை தொடர்ந்து வருகின்ற ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்பது தொழுகையில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவதை அல்லாஹ் எங்கள் மீது ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். ஒருவர் அத்தஹியாத்தை ஓதினார், நபிகள் மீது சலவாத்து சொல்லவில்லை என்றால் லா சலாத்தலஹு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக தொழுகையில் ஓத வேண்டிய நான்காவது ஃபர்லான ஓதல் கடைசி அத்தஹியாத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். இது நான்காவது ஃபர்து. ஐந்தாவது ஃபர்து வலது பக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்லி எங்களுடைய தொழுகையை முடிப்பது. ஆக இந்த 5 ஃபர்லான ஓதல்களும் தொழுகையில் ஒரு தொழுகையாளி ஓத வேண்டிய ஃபர்லான ஓதல்களாகும். இந்த 5 ஒன்றை ஒரு தொழுகையாளி விட்டு விடுவாரேயானால் அவருடைய தொழுகை தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்பட மாட்டாது. ஒரு அழுக்கு படிந்த ஒரு ஒரு அழுக்கான ஒரு உடையை நாம் கசக்கி தூக்கி மூலையில் வீசுவதைப் போல அவருடைய தொழுகை அல்லாஹு தஆலா மூலையிலே தூக்கி எறிந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய தொழுகை என்பது நாங்கள் ஒரு முஸ்லீம் என்பதற்கான அடையாளமாகும். எங்களுடைய தொழுகை என்பது இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஏனைய மிருகங்களாக, ஏனைய படைப்பினங்களாக அல்லாஹ் எங்களை படைக்காமல், அல்லாஹ் ஒரு சிறந்த மனித படைப்பாக எங்களை படைத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு உயர்ந்த நன்றி கடனாகும் இந்த தொழுகையும் சுஜூதுமாகும். யார் ஒருவர் இந்த தொழுகையை தொழாமலும் அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்யாமலும் வாழ்கிறார்கள், அவர்கள் நன்றி கெட்ட அடியார்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிருகங்களை விட கேவலமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நெருக்கடியான, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை கொண்டு அவர்களை நாங்கள் வாழ வைப்போம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்ல, மிருகங்களை விட ரொம்ப மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த மனிதர்களை பற்றி சொல்லுகின்றான். ஆக நாங்கள் தொழுகின்ற இந்த தொழுகையில் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஐந்து பரதான ஓதல்களும் மிக முக்கியமானவையாகும். சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்ற வேளையில் கூட சில பேருடைய மொழிச்சல்கள், மஹ்ரஜ் மொழிச்சல்களில் சில பிழைகள் ஏற்படுவதை ஆழமாக நாங்கள் கொஞ்சம் அவதானிக்கின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்காக அநேகமானவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலேயே பிழை விட்டு விடுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு பதிலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் ஓதி விடுவார்கள். எனவே நூனுக்கு கஸ்ரா வைத்து ஓத வேண்டும். யார் ஒருவர் நூனுக்கு லம்மா வைத்து நுர் ரஹீம் என்று ஓதி விடுகிறாரோ அவர் ஆரம்பத்திலேயே பிழை விட்டு விடுகிறார். அதே போல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது ஆயத் அர் ரஹ்மானிர் ரஹீம் அதுதான் சரியானது. அதற்கு பதிலாக யாராவது ஒருவர் அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று ஓதுவாரேயானால் அவருடைய சூராவும் பிழையாகி விடுகிறது, தொழுகையும் சேரமாட்டார். மாலிகி யௌமித்தீன் அதற்கு அடுத்ததாக வருகின்ற ஆயத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இந்த ஆயத்திலே வருகின்ற மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டு விடயங்கள், ஒன்று இய்யாக நஅபுது, நஅபுது என்பதற்கு பதிலாக அநேகமானவர்கள் நஹ்புது என்று ஓதி விடுவார்கள். எனவே அந்த எழுத்திலும் பிழை வந்து விடுகின்ற போது அந்த சூராவை நாங்கள் இழந்து விடுகின்றோம். வஇய்யாக நஸ்தயீன் கடைசியிலே நாங்கள் நூனிலே கொண்டு போய் அதை வக்ஃப் பண்ண வேண்டும். அந்த நஸ்தயீன் என்பதற்கு பதிலாக யாராவது ஒருவர் நூனுக்கு பதிலாக மீமிலே கொண்டு போய் நஸ்தயீன் என்று நிப்பாட்டி விட்டால் அவர் முழுமையாக அந்த குர்ஆனுடைய ஆயத்தையே அவர் பாத்திலாக்கி விட்டார், அவருடைய தொழுகை சேரமாட்டார். அதே போலதான் ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது முஸ்தகீம் என்று வருகின்ற ஆயத்தினுடைய கடைசி எழுத்து மீமிலே கொண்டு போய் நாங்கள் வக்ஃப் பண்ண வேண்டும். அது இம்மென்று நிப்பாட்டுவதற்கு பதிலாக முஸ்தகீம் என்று நூனாக அதனை மாற்றி நிப்பாட்டினால் அவருடைய தொழுகையும் சேரமாட்டார். இவ்வாறாகத்தான் கைரில் மகுபூபி என்ற வசனத்திலே வருகின்ற கைன் என்ற அந்த கைனை கரெக்டா மொழி நாங்கள் எங்களுடைய தொண்டை குழியிலிருந்து அதை எடுக்க வேண்டும். கைன் சரியாக வருகிறதா என்பதை உங்களுடைய தொண்டைக்குழியிலே உங்களுடைய கை விரலை வைத்து கைரில் என்று சொல்லுகின்ற போது உங்களோட தொண்டைக்குழிக்குள்ள கைய விரலை வச்சு பாருங்க, உங்களோட தொண்டைக்குழியில அந்த கைனை சொல்லும் போது சின்ன வைப்ரேஷன் உண்டு உண்டாகும். அப்படி உண்டாகினால் வந்தால் உங்களோட மஹ்ரஜ் உங்களுடைய மொழிச்சல் மிக சரியானது. அந்த வைப்ரேஷன் வரவில்லை என்றால் உங்களுடைய கைனை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். கைரில் அதே போல மகுபூபி, மகுபூபிலையும் அதே தொண்டையில அந்த வைப்ரேஷன் வர வேண்டும். வலபாலீன் கடைசியில நூன்ல கொண்டு போய் அதை வக்ஃப் பண்ணணும். யாராவது ஒருவர் வலதாலீம் அப்படி மீம்ல கொண்டு போய்த்து வக்குஃப் பண்ணினால் அந்த தொழுகையும் பாத்தில் ஆகிவிடும். காலம் முழுவதும் 30, 40, 15, 50 வருடங்கள் தொழுதாலும் இப்படியே அவருடைய தொழுகை ஓதிக்கொண்டே இருப்பாரே ஆனால் அவருடைய தொழுகை ஒன்று கூட அவருடைய தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்படும், முகத்தில் தூக்கி வீசப்படும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, தொழுகை என்பது ஒன்றும் விளையாட்டு அல்ல, கடமைக்காக செய்கின்ற ஒன்று அல்ல, அதை விரும்பி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்ற ஒரு ஊடகம்தான் தொழுகை. அல்லாஹ் எங்களோடு பேசுகின்றான் அதுதான் பரிசுத்தமான அல் குர்ஆன். அல்லாஹ் எங்களோடு பேசுகின்றான் என்றால் அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற போது எங்களுடைய மனதிலே ஒரு சிந்தனை வர வேண்டும், அல்லாஹ் என்னோடு பேசுகின்றான், நான் அல்லாஹோடு பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய கல்விலே வருகிறதா? நாம் தொழுகின்ற போது தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நான் அல்லாஹோடு முனாஜாத், அல்லாஹோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அபு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபித்தோழராக மதீனாவிலே வாழ்ந்தவர்கள். அந்த அபு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார்கள். அபு ஹாரிஸா, எப்படி உங்களுடைய ஈமான் இருக்கிறது என்று கேட்டார்கள். உங்களுடைய ஈமானை பற்றி உங்களிடத்தில் யாராவது கேட்டால் எதை காட்டி நீங்கள் என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதனை எதனை காட்டி நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள், அதற்கு என்ன எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கிறது? ஆம், அபு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாருடைய நெத்தியிலே சஜதாவுடைய அடையாளத்தை நீங்கள் காண்கிறீர்களோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். நபிகளா சொன்னார்கள், யார் ஒருவர் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்வதில் முந்திக் கொள்கிறாரோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் எந்நேரத்திலும் உதுவுடன் இருக்கின்றாரோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்று அடையாளம் என்று சொன்னார்கள். யார் ஒருவரை மஸ்ஜிதுகளிலே 5 நேர தொழுகைகளுக்காக ஏனைய நேரங்களில் மஸ்ஜிதுகளிலே அதிகமாக காண்கிறீர்களோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள். எங்களை தேடி வருகின்ற மக்களுக்கு கையில் உள்ளவற்றை யார் உண்ண கொடுக்கிறார்களோ, விருந்தோம்பல் அளிக்கிறார்களோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள். யார் பேசினால் உண்மையை பேசுகிறார்களோ அவருடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக பிரதான அம்சமாக அமைவது இந்த சூரா ஃபாத்திஹாவாகும். ஆக சூரா ஃபாத்திஹாவுடைய பல சிறப்பம்சங்கள் உள்ளன, அதில் இரண்டை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் தொழுகை சேராது. எனவே அந்த சூரா ஃபாத்திஹாவை சரியாக கரெக்டாக முறையாக நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சூரா ஃபாத்திஹாவுடைய சிறப்பம்சங்கள் இரண்டாவது தான், தொழுத இடத்திலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதி முடித்துவிட்டு செல்ல வேண்டும். இதன் மூலமாக 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாம் அந்த இடத்திலிருந்து செல்லுகின்றோம். இரண்டாவது, எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருப்பான். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, சூரா ஃபாத்திஹா, அதுக்கு சூரா ஷிஃபா என்ற ஒரு மறுபெயரும் இருக்கிறது. ஷிஃபா என்றால் நோயாளிக்கு மருந்து என்பது அதனுடைய கருத்தாகும். இந்த சூராவுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் அதுக்கு ஒரு அழகான சம்பவத்தை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. சில சஹாபாக்கள் நீண்ட தூர பயணம் சென்றவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். மகரிபுடைய நேரம் ஆகிறது. அந்த நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள வந்தாங்க. அந்த சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீங்க யாராவது எங்களுக்கு இன்றைக்கு ராவைக்கு சாப்பாடு தந்தீங்கன்னா நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு உங்களோட ஊரில் நைட்டுக்கு தங்கிட்டு நாளை காலையில் எங்களோட பயணத்தை தொடர்ந்து நாங்கள் மதீனாவுக்கு போவோம், உங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு தர முடியுமா? அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தர முடியாது, எங்கள்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி உணவு கொடுக்கறதுக்கு எல்லாருமே 7 ஆண்டு மறத்திட்டாங்க. அத்தனை சஹாபாக்களும் பசியோடு அன்றாவு அவங்களோட கையில இருந்து அந்த டென்ட் அடிச்சு அந்த இடத்துல தங்கி இரவையில தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நடு ஜாமத்துல அந்த ஊர்ல உள்ள ஒரு மனிதர் ஓடி வந்து தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த மணி சஹாபாக்கள் ஒருத்தரை தட்டி எழுப்பி சொன்னாரு, எங்கட ஊர் தலைவருடைய கால பாம்பு கொத்திடுச்சு, அந்த பாம்பு கொத்தியதன் காரணமாக அவர் வலியினால வருத்தத்தினால ரொம்ப அழுது கொண்டிருக்கிறார், அது மட்டுமல்ல அவருடைய உடம்பினுடைய நிறம் மாறிக்கொண்டே செல்லுகிறது, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணித்து விடுவார் போல் இருக்கிறது, அவருடைய காலில் பாம்பு கொத்தி இருக்குது, அவர் மரணத்தை அனுபவிக்க கூடியவராக இருக்கிறார், உங்கள யாராவது அவருக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? அப்ப இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், என்னால முடியும் நான் வாரேன் என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிற மற்ற சஹாபாக்களுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ஒரு சஹாபி எழுந்து என்ன செஞ்சாங்க, அங்க போய் அவருடைய பாம்பு கடிச்ச இடத்தை பார்த்து அவருடைய கைய வச்சு சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறார். அவுது பில்லா பிஸ்மில்லா சொல்லி சூரா ஃபாத்திஹாவை ஓதி அந்த பாம்பு கடித்த இடத்துல அவருடைய எச்சிலை தடவி அப்படியே ஊதி ஓதி ஊதினத்துக்கு பிறகு அவர் எழும்பி வாரத்துக்கு முத பாம்பு கடிச்சவர் எழும்பி நிற்கிறார். கண் முன்னாலே அதனுடைய சுகம் கிடைச்சி போச்சு. மறுநாள் காலையில பஜ்ர் தொழுத சஹாபாக்கள் அவருடைய பிரயாண ஒழுங்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள தலைவரும் ஏனைய மக்களும் வீட்டில் உள்ள அநேகமான அன்பளிப்பு பொருட்களை ஹதியாக்களை எடுத்துக்கொண்டு வந்து பல ஆடுகளையும் எடுத்து கொண்டு வந்து இந்த சஹாபாக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை யாருமே நீங்க மறக்க கூடாது, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதனை வாங்கி கொண்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ரொம்ப பசியோட இருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிற இந்த உணவையும் இந்த ஆட்டையும் மரத்தை இந்த இடத்துல நாங்க சாப்பிட்டுட்டே போகலாமே. போதி பார்த்த சஹாபி சொன்னாரு, இல்ல நபி கிட்ட ஒரு அனுமதியை கேட்காம இதை நாங்க யாரும் சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு எல்லாரும் மதீனாவுக்கே போறாங்க, பசியோட போறாங்க. போனதுக்கு பிறகு நடந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது யார் அந்த ஓதி பார்த்ததுன்னு கேட்ட நேரத்துல அந்த சஹாபி கைய வைத்து, நாங்க யா ரசூலல்லாஹ் நான் தான் ஓதினேன், இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்ன ஓதினீங்க, உயிரே போற அளவுக்கு நோயோட படுத்துக்கொண்டிருந்த மனுஷனை நீங்க சுகமாக்கி எழுப்பிட்டீங்களே, அப்படி என்ன ஓதுனீங்க? அவர் சொன்னாங்க, நபியே நாயகம், நீங்க ஒரு நாள் சொன்னீங்க சூரா ஃபாத்திஹா நோயாளிக்கு குணமளிக்க கூடிய சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷிஃபாவாக இருக்குது, யார் ஒருவர் என்ன நோக்கத்துக்காக ஹாஜத்துக்காக நீயத்தோட அதை ஓதுறாரோ அவருக்கு அந்த நோய அந்த நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்வான்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த ஹதீஸ் எனக்கு நினைவு வந்த போது இந்த சூறாவையே நான் அவருக்கு ஓதி பாம்பு கடிச்சத்திலிருந்து அவருக்கு யா அல்லாஹ் நீ குணமளிப்பாயாக என்ற நீயத்தோட ஓதினேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து, உண்மையிலேயே இந்த சூறாவுக்கு நோயை குணப்படுத்துகின்ற சக்தி இருக்கிறது, அதை நீங்க செஞ்சீங்க, அல்லாஹு தஆலா அவருக்கு சுகத்தை கொடுத்தான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க கொண்டு வந்த ஆடுகளை நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக் கொள்ளுங்க, ஆனால் அதில் ஒரு பகுதி எனக்கும் கொண்டு வாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறைகளை அவர்களுக்கு அனுமதித்து அதன் மூலமாக நோயாளிக்கு குணமடைவதற்கான சக்தியும் வலுவும் ஆற்றலும் இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு உண்டு என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இந்த வரலாற்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அன்புள்ள சகோதரிகளே, நான் எதனை சொல்ல வருகின்றேன் என்றால், ஏதாவது வருத்தம் வலி கஷ்டம் துன்பம் துயரம் என்னவாச்சு ஒன்று வாழ்க்கையில வந்துட்டா உடனே அதற்கான ரிலீஃப் அதற்கான நிவாரணத்தை தேடி அங்கிங்க நாங்க போறோம், டாக்டர் கிட்ட போறோம், அங்கிங்க போறோம், அது ஒன்றுக்குமே தடை ஒன்றும் கிடையாது, போக வேணும். ஆரம்பமாக ஒதுவெடுத்து ரக்கா தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்து விட்டு தலைவலியா உடம்புல வலியா வருத்தமா இந்த சூரா ஃபாத்திஹாவை இஹ்லாஸோட நல்ல நீயத்தோட நாங்க கை வைத்து ஓதி எங்கட நெஞ்சில நாங்க ஊதி கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லது அந்த நோயின் மூலமாக வர இருக்கின்ற பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். மூன்றாவது விஷயம், அந்த நோயின் மூலமாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். ஆக இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான அடுத்த சிறப்பம்சம்தான் எங்களுடைய நோய்களை குணமாக்குகின்ற ஆற்றல் இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கிறது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த சூரா ஃபாத்திஹாவில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்த்தால், இந்த சூரா ஃபாத்திஹா குர்ஆனில் இருக்கின்ற எல்லா சூராக்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரா இறக்கப்பட்டது என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. உதாரணத்திற்காக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு சூராக்களும் இறங்கியதற்கு பல காரணங்கள். அதில் முக்கியமான ஒன்றுதான் லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ பணியை முடக்க வேண்டும், அவர்களை படுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சூனியம் செய்தான். சூனியம் செய்து 11 முடிச்சுக்களை போட்டு ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள்ளே நபிகளாருக்கு சூனியம் செய்து வீசி விட்டான். அந்த சூனியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலித்தது. நபி அவர்கள் வீட்டை விட்டு எழும்ப முடியாமல் வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வஹி மூலமாக அறிவித்தான், நபியே உங்களுக்கு ஒருவன் சூனியம் செய்திருக்கிறான். இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலடைந்த கிணத்துக்கு உள்ளே போனார்கள். அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த சூனியத்தை எடுத்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா உடனே நபி அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டு சூராக்களிலும் 11 முடிச்சுக்கள் உள்ளன, 11 ஆயத்துக்கள் உள்ளன. இந்த 11 ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக ஓத ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த சூனியத்தினுடைய 11 முடிச்சுக்களில் இருந்தும் நபி அவர்கள் விடுதலை ஆகினார்கள், சுகம் பெற்றார்கள். அதற்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்தும் சூனியக்காரர்களுடைய சதித்திட்டத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக என்னை பாதுகாத்தான். உங்களை அந்த பொறாமைக்காரர்களுடைய பொறாமை கண்ணிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால், சூனியக்காரர்களுடைய சூனியத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் ஒவ்வொரு நாள் மகரிபுக்கு பிறகும் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக், நாஸ் இந்த மூன்று சூராக்களையும் 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த சூனியமும் பலிக்காது, எந்த பொறாமைக்காரனுடைய பொறாமையும் உங்களை வந்து தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஆக குர்ஆனில் இருக்கின்ற ஒவ்வொரு சூராவுக்கும் இறங்கியதற்கான ஒரு வரலாறு உண்டு. ஆனால் சூரா ஃபாத்திஹாவுக்கு இது எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்டது, இதனுடைய வரலாறு என்ன என்று தேடி பார்த்தால் இதுக்கு எந்த விதமான அடையாளங்களும் இல்லை, எந்த விதமான வரலாறும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இது விசேஷமாக இறக்கி வைத்தான். ஆக இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய இன்னொரு சிறப்பு அம்சம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களோடு பக்கத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். திடீரென பெரியதொரு இடி விழுந்ததை போல ஒரு சத்தம் கேட்கிறது. அத்தனை சஹாபாக்களும் மிரண்டு போனார்கள், பயந்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், இது என்ன சத்தம் என்று பார்க்கிறார்கள். அப்போது பக்கத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வானத்தின் கதவுகள்ல ஒரு கதவு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதவு இவ்வளவு நாள் திறக்கப்பட்டது கிடையாது, இன்றைக்கு தான் இந்த வானத்தின் கதவை அல்லாஹ் திறந்திருக்கிறான், அதுதான் இந்த சத்தம் வந்தது என்று அந்த விசேஷத்தை சொல்லிவிட்டு, இந்த பூமிக்கு இறங்காத ஒரு மலக்கு இன்று இறங்கி இருக்கிறார். அவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நூரைன், இரண்டு விதமான பிரகாசங்களை, ஒளியை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த இரண்டு ஒளிகளும் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றொன்று சூரத்துல் பக்கராவுடைய கடைசியில இருக்கின்ற இரண்டு ஆயத்துக்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஜில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று வரக்கூடிய சூரா பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்கள். இந்த இரண்டு ஆயத்துக்களையும் தான் இதுவரை காலமும் திறக்காத ஒரு வானத்தின் கதவின் மூலமாக, இந்த பூமிக்கே இதுவரைக்கும் எட்டி பார்க்காத ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான். நபியே, இந்த இரண்டு சூராக்களும் உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் நன்மாராயமாக இறக்கப்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த ஒரு நலவான காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்ற போதும் சூரா ஃபாத்திஹாவோடு நீங்கள் ஆரம்பியுங்கள், அதிலே கயிறு இருக்கிறது, அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த சூரா ஃபாத்திஹா என்பது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தவறவே விடக்கூடாத ஒரு சூறாவாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுவதை அல்லாஹ் எங்கள் மீது ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். சுபஹில 2 ரக்காத்தில் ஓதுவது ஃபர்து, லொஹர்ல 4 ரக்காத்தில் ஓதுவது ஃபர்து, அதே போல அசர்ல 4 ரக்காத்தில் ஓதுவது ஃபர்து, மக்ரிபில 3 ரக்காத்திலும் ஓதுவது ஃபர்து, அதே போல இஷாவில 4 ரக்காத்தில் ஓதுவது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய கருத்துக்களை நாங்க எங்கட வாழ்க்கையில நாங்க விளங்கி வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய கல்பை நாங்க தயார்படுத்தி கொள்ளணும். இந்த மஜ்லிஸ்ல இருக்கின்ற நீங்க, உங்கள் அதிகமானவங்க மாஷா அல்லாஹ் சில வேளைகளில் இந்த சூராவினுடைய மானாவை விளங்கி வைத்திருக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு அது மனனம் இல்லை என்றால், அல்லது அதனுடைய கருத்து உங்களுடைய கல்வில பாடமாக இல்லை என்றால், நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தினுடைய கருத்தை விளங்குங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்துடைய கருத்தை விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். 7 நாள் ஆகும் போது 7 ஆயத்துக்களுடைய கருத்துக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நீங்க இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் தொழுகையில் நின்று ஓதுகின்ற போது இதனுடைய கருத்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட மனசுக்கு உங்களோட சிந்தனைக்கு வருகின்ற போது உங்களோட சிந்தனை உங்களை விட்டு வெளியே போகாது. நீங்கள் அல்லாவுக்கு முன்னால நிக்கிறேன், என்ற ரப்புக்கு முன்னால நான் நிற்கிறேன், என்ற ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்ற வாழ்க்கையில நான் ஓதுகின்ற கடைசி ஆயத்தாக கடைசி தொழுகையாக இது இருக்கலாம் என்ற சிந்தனை வருகிற போது எங்களோட கல்பு கலங்கும், கண்ணீர் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டும். இதுதான் ஒரு ரூஹானியத்தான் உயிரோட்டமிக்க தொழுகையாக இருக்க முடியும். நாங்கள் ஓதுகின்ற ஓதலினுடைய கருத்துக்கள் மாயனாக்கள் அது தெரியாத போதுதான் நாங்கள் தொழுகையில நின்றாலும் எங்கட சிந்தனைகள் எங்களை விட்டு வெளியே எங்கெங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன? குஷு குது இல்லாததற்கு காரணம் முதலாவது அதனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்காததன் காரணமாகத்தான். ஆக சூரா ஃபாத்திஹாவினுடைய 7 கருத்துக்களையும் விளங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். இன்னும் 3 மாதங்களில், சுமாராக 3 மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த முபாரக்கான ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. அந்த ரமலானை நாங்கள் வரவேற்பதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு முயற்சி செய்து விளங்கி மனதுக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானை வருவதற்கு நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அதே போல அதில் வருகின்ற கருத்துக்களை மனதுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. தொழுகையிலேயோ அல்லது தொழுகை அல்லாத நேரங்களிலேயோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிற போது அல்லாஹு தாலா அவனை சுற்றி இருக்கின்ற முகர்ரபான மலக்குகளை பார்த்து சொல்றான், என்ற அடியான் என்னை எப்படியெல்லாம் புகழ்கிறான் பாருங்கள் என்னுடைய மலக்குகளே, அவனுக்கு என்ன வேணுமோ நான் அதனை கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் மலக்குகளை பார்த்து நாங்கள் சொல்லுகின்ற ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். இரண்டாவதாக நாம் ஓதுகின்றோம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று நாம் சொல்லுகின்ற போது அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து சொல்லுகிறான், ஆஹா என்னுடைய அடியானை பாருங்கள், அவன் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவன் விரும்பியவற்றை நான் கொடுத்து விடுகிறேன், அவன் கேட்க நினைப்பதை நான் கபூல் செய்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற அந்த ஆயத்தை கேட்கின்ற போது அர்ஷுடைய ரஹ்மான் மகிழ்ச்சி அடைகிறான். மூன்றாவதாக மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாளில் சுவர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கின்ற ஆற்றல் அந்த அல்லாஹ்வுக்கு ரப்புக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று நாம் ஓதுகின்ற போது அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அடியானே நான் தான் உன்னுடைய ரப்பாக இருக்கிறேன், நீதான் என்னிடத்திலே வந்து நிற்க போகிறாய், உன்னுடைய கேள்வியை கேட்டு அந்த சொர்க்கத்தை தருவது என் மீது கடமை என்று அந்த மாலிகி யௌமித்தீனை நாம் ஓதுகின்ற போது அல்லாஹ் நமக்கு நலவுகளை அல்லாஹ் தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப பகுதி இப்படியாக அல்லாஹுவை நாம் புகழுகின்ற பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு பகுதி அங்கே ஆரம்பிக்கிறது, அதுதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், நான் தொழுவது குர்ஆன் ஓதுவது, நோன்பு பிடிப்பது, என் தாய் தகப்பனுக்கு உதவி செய்யறது, இது எல்லாமே உனக்காகத்தான், என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே உனக்காகத்தான், உன்னிடத்திலே நான் உதவி கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய அந்த துஆவை கபூல் செய்கிறான். அதற்கு பிறகு நாம் கேட்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் சுவனத்தினுடைய நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, எங்களுடைய கல்வில இருக்கின்ற ஈமானை இஸ்திகாமத்தாக்கி தருவாயாக, நிரந்தரமாக்கி தருவாயாக என்று சுவனத்தினுடைய வழியை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அது எப்படியான சுவனத்தினுடைய வழி தெரியுமா? நபிமார்கள் சென்ற வழி, சித்தீக்கீன்கள் சென்ற வழி, சுஹதாக்கள் சென்ற வழி, சாலிஹான நல்ல மக்கள் சென்ற வழியாக இருக்கிறது. எனவே அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, லேசாக்கி தருவாயாக என்று அல்லாஹிடத்துல துவா கேட்டுட்டு கடைசியா நாங்க துவா கேட்கிறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யா அல்லாஹ் யஹூதி நசாராக்களுடைய கூட்டத்திலிருந்து நீங்களை பாதுகாப்பாயா, யூத நசாராக்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று துவா செய்ததற்கு பிறகுதான் ஆமீன், இவ்வளவு நேரம் கேட்ட துவாவை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக என்று அல்லாஹிடத்திலே நாங்கள் ஒரு அழகான துவாவை கேட்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரிகளே, சூரா ஃபாத்திஹா என்பது வெறுமனே நாங்க நினைக்கிற அளவுக்கு அல்ல, அதனுடைய மாண்புகள் கண்ணியங்கள் எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட தன்மைகளையும் மொஜிசாத்தையும் ஆச்சரியத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூரா தான் சூரா ஃபாத்திஹா. அது ஒரு அழகான ஒரு துஆ என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே உங்களிடத்தில் இன்றைய மஜிலிஸின் போது நான் வினயமாக அன்பாக கேட்டுக் கொள்ளுகின்ற விடயம்தான், இந்த சூரா ஃபாத்திஹாவை கருத்து விளங்கி ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த காலத்தை அதற்கான ஒரு பயிற்சி காலமாக, நல்லதொரு சந்தர்ப்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொல்ல வேண்டும், சூரா ஃபாத்திஹாவை நான் ஓதுகிறேன், சரியாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பாருங்க சொல்லி ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளை கிட்ட ஓதி காண்பித்து தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தன் தாய் அழகான முறையில் ஓதக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தால் தாயிடத்திலே சொல்ல வேண்டும், நான் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றேன், அது சரியாக இருக்கிறதா என்பதனை ஒருவருக்கொருவர் அந்த விடயத்திலே நாங்கள் ஒத்துழைத்து ஒருவர் பார்க்க வேண்டும், மற்றவர் ஓத வேண்டும். அங்கே ஒரு பிழை வறுமையாக இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதே போல முக்கியமான ஒன்றுதான், எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அத்தஹியாத்தை முறையாக சரியாக பாடமாக்கி கொள்ள வேண்டும். அத்தஹியாத் இரண்டு விதமாக ஓதிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத் என்பது ஓதுவது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை இருக்கிறது, அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத் என்று ஓதுகின்ற இரண்டாவது முறை இருக்கிறது. எனவே இந்த இரண்டு முறைகளும் நாங்கள் அத்தஹியாத்தை ஓதுகின்ற முறைதான். யாருக்காவது ஒரு சந்தேகம் வரலாம், அத்தஹியாத் கடைசி அத்தஹியாத்தை ஓதுகின்ற போது கமா சொல்லை தாலா இப்ராஹிம் இப்ராஹிம் என்பது என்ன என்பது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் அது சுன்னத்தாகன ஒரு சலவாத்து தான். எனவே சுன்னத்து தானே என்பதற்காக அதனை விட்டுவிட முடியாது. அத்தஹியாத்து ஓதுகின்ற போது கடைசி அத்தஹியாத்தை இன்னக ஹமீதுன் மஜீத் என்கின்ற வரைக்கும் நாங்கள் அதனை ஓதி முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே மேற்கூறிய விடயங்கள் அனைத்தையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களிலே யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மறைத்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய இல்மிலும் எங்களுடைய கல்வியிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த உன்னதமான இல்முடைய ஹிதுமத்தை செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எல்லா கயிறுகளையும் நலவுகளையும் பறக்கத்துக்களையும் தந்தல்வாயாக. முஸ்லீம் உம்மத்தினருக்கு நிம்மதியான சந்தோஷமான எதிர்கால வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நமது நாட்டு முஸ்லீம்கள் யா அல்லாஹ் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனில இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, விடுதலையை கொடுப்பாயாக. அந்த உன்னதமான மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது அக்ஸாவை யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கையிலே கிடைப்பதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் அனைவர்களுடைய உடலிலும் நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக. சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. பரிசுத்தமான அல் குர்ஆனை கருத்து விளங்கி ஓதக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய தொழுகையில ரூஹானியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களை கொண்டு எங்களுடைய துஆவை மறத்து விடாதே ரஹ்மானே, எங்களுடைய அமல்களை மறத்து விடாதே யா அல்லாஹ். எங்களை நீ கபூல் செய்வாயாக, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயின். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت